அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலா வாரம்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில நம்மளோட யாரை இணைந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மதுரை யாதவா கல்லூரியின் முதுநிலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மாரியப்பன் அவர்கள் வந்து பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதனால் பாதிக்கக்கூடிய விலங்குகளை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியில் நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கும் செய்தி பூச்சிக்கொல்லியின் அளவும் விவசாயமும். இன்றைய விவசாய முறையில் பூச்சிக்கொல்லிகளை பூச்சிகளுக்காக மட்டும் நாம் அடிப்பதில்லை, பயிர்களுக்கும் சேர்த்தே அடிக்கின்றோம். அவற்றில் குறிப்பாக கீரை வகைகள், காய்கறிகள், பல வகைகள் போன்றவற்றில் பூச்சிக்கொல்லியின் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. இவற்றை நாம் உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் சேரும் பூச்சிக்கொல்லியின் விஷமானது நமது உடலை கொல்லக்கூடிய அளவில் இல்லை என்றாலும் இது மரணத்தை ஏற்படுத்தாமல் கொடிய நோய்களை ஏற்படுத்துகின்றது. இப்பூச்சிக்கொல்லிகள் படிப்படியாக உடலில் சேர்ந்து உள் உறுப்புகளை பாதித்து நம்மை நிரந்தர நோயாளிகளாக மாற்றுகின்றது. மேலும் பயிர்களுக்கு இப்பூச்சி மருந்துகளை அடித்த பின் பூச்சிகளால் எடுத்து கொள்ளப்பட்டு மீதி உள்ள நஞ்சு, எஞ்சிய நஞ்சு எனப்படும் இத்தகைய எஞ்சிய நஞ்சானது மண்ணில் சென்று அப்படியே தங்குகின்றது. இது மேலும் அங்கு தங்கும் பொழுது இதனை நாம் தங்கும் நஞ்சு என்றும் அழைக்கின்றோம். இந்த நஞ்சுவானது அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கின்றது. பூச்சி மருந்து தெளித்த பின்பு சுமார் 5 வருடங்கள் வரை அவை எளிதில் அழிவதில்லை, அவை அப்படியே நிலத்தில் தங்குகின்றது. 3 வருடங்கள் கழித்துதான் இப்பூச்சி மருந்துகள் சிறிது சிறிதாக சிதைய தொடங்குகின்றது. இவ்வாறு இருக்கையில் நம் மண்ணின் முக்கிய செயலானது மண்ணின் மேலுள்ள பொருட்களை மக்க செய்வதே ஆகும். மக்க வைக்கும் செயலை மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் தான் செய்கின்றது. இதனை நாம் யாவரும் அறிந்த விஷயம் ஒன்றே. சுமார் 1 கைப்பிடி அளவு மண்ணை நாம் எடுத்துக்கொண்டோம் எனில் 100,000,000 மண்புழுக்களும் 2.5 கோடி நுண்ணுயிரிகளும் அவற்றில் உள்ளன. இந்த நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையே மண் வளத்திற்கு ஆதாரமாக உள்ளது. இந்த மண்ணில் உள்ள மக்கு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் பயிர்கள் செழித்து வளமாக வளர இயலும். நாம் இத்தகைய வளமான மண்ணில் 1 சொட்டு பூச்சிக்கொல்லி மருந்தான மோனோக்ரோட்டோபாஸ் 1 முறை விழுந்தால் சுமார் 10,000 நுண்ணுயிரிகள் அழிக்கின்றது. நாம் எத்தனை முறை இந்த பூச்சிக்கொல்லியை அடிக்கின்றோமோ அத்தனை முறை மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் ஒவ்வொன்றாக அழிக்கப்படுகின்றது. பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதோடு அல்லாமல் தற்போது களைக்கொல்லியையும் அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். முக்கியமாக களைக்கொல்லிகளை மண்ணிலேயே நேரடியாக நாம் அடிப்பதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் அழிவிற்கு முக்கிய காரணமாக அவை உள்ளன. இரசாயன முறையில் விவசாயம் செய்யும் நிலங்களில் தொடர்ச்சியாக நாம் களைக்கொல்லியை தெளித்ததன் விளைவாக தற்போது நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை மிக குறைந்து 1 கைப்பிடி அளவு மண்ணில் சுமார் 2.5 கோடி நுண்ணுயிரிகள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 250,000 நுண்ணுயிரிகள் மட்டுமே உள்ளது. இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய நிகழ்வாக தற்போது உள்ளது. பூச்சிக்கொல்லி மருந்து மனிதருக்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கின்றது என்றால், பாதுகாப்பு சாதனங்கள் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது, குறிப்பாக மருந்தின் அளவு அறியாமல் அவற்றை நாம் கலப்பது, மேலும் பூச்சிக்கொல்லிகளை தெளித்தவுடன் வயலில் வேலை செய்வது, பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போதே உணவு உண்பது, நீர் அருந்துவது, காய்கறிகள், கீரை வகைகள், பழங்களை பறித்து உண்பது போன்றவற்றின் வழியாக பூச்சிக்கொல்லிகள் நமது உடலுக்குள் ஊடுருவி தீங்கு விளைவிக்கின்றது. இவை எவ்வகையான தீங்குகளை உருவாக்குகின்றது என்றால், நுரையீரலில் ஜீரண மண்டலம் மற்றும் தோல் ஆகியவற்றின் மூலமாக பூச்சிக்கொல்லிகள் நமது உடலுக்குள் செல்கின்றன. குறிப்பாக முகக்கவசம் எதுவும் அணியாமல் நாம் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதால் நேரடியாக அவைகள் நமது மூச்சுக்குழலின் வழியாக சென்று நுரையீரல்களை பாதிக்கின்றது. மேலும் காற்றின் திசையின் போக்கில் நாம் மருந்து தெளிக்கும் பொழுது அவை நமது தோளின் மீது பட்டு தோல் வழியாக உடலுக்குள் ஊடுருவி செல்கின்றன. இவற்றில் சில பூச்சிக்கொல்லிகள் உடல் நலனை உடனடியாக பாதிக்கின்றது. மேலும் சில வகை பூச்சிக்கொல்லிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமது உடலில் வருட கணக்கில் சேர்ந்து பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. குறிப்பாக தலைவலி, மங்கலான பார்வை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், அதிகப்படியான மார்பு துடிப்பு, தசை தளர்வு, மூச்சு திணறல், வலிப்பு, கைகால் செயல் இழப்பு, தோல் அரிப்பு, கோமா, இறப்பு போன்றவை உடனடியாக ஏற்படுத்தும் பாதிப்புகளாகும். மேலும் பூச்சிக்கொல்லிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமது உடலில் சேர்வதால் புற்றுநோய், நரம்பு மண்டல நோய், கல்லீரல், பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. இத்தகைய பிரச்சனைகள் வெளித்தெரிவதற்கு பல ஆண்டுகள் கூட ஆகும். ஆனால் அதன் பின்பு இந்த வகையான நோய்களை கண்டறிந்து அவை எந்த வகையான பூச்சிக்கொல்லிகளால் ஏற்பட்டது என கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான செயலாகும். அவ்வாறு கண்டறிந்தாலும் அதற்கான தீர்வுகளை காண்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் சில வகையான பூச்சிக்கொல்லிகள் கருவில் வளரும் சிசுவை பாதித்து கரு சிதைவையும் உண்டாக்குகின்றது. மேலும் குறை பிரசவம், பிறவி குறைபாடு மற்றும் மரபணு மாறுபாட்டையும் இவைகள் ஏற்படுத்தி எதிர்கால சந்ததிகளை வளமற்றவர்களாக மாற்றுகின்றது. இவற்றில் சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறிப்பாக சொல்ல வேண்டிய மருந்துகள் யாது எனில், டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இந்த வகையான பூச்சிக்கொல்லி எல்லா வகை பூச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இதன் பாதிப்பு மனிதர்களுக்கு கல்லீரல், நாளமில்லா சுரப்பி கோளாறு, நோய் தடுப்பாற்றல் குறைவு, மார்பக புற்றுநோய், நரம்பு தளர்ச்சி, இனப்பெருக்க உறுப்பு பாதிப்பு போன்றவை ஏற்படுத்தும் என பல்வேறு ஆய்வுக்கூறுகள் கூறுகின்றன. மேலும் எண்டோசல்ஃபான், இந்த வகையான பூச்சிக்கொல்லி பயிர்களை தாக்கும் பூச்சிகளின் உடம்பின் வழியே ஊடுருவி சென்று பூச்சிகளை அழிக்கின்றது. அதோடு இல்லாமல் மனிதர்களில் அவை புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு, கருச்சிதைவு, ஆணுறுப்பின் வீக்கம் ஆகியவற்றையும் இவை ஏற்படுத்துகின்றது. மேலும் ஒரு பூச்சிக்கொல்லியான டை எல்டரின், இவை கால்நடைகளை தாக்கும் பூச்சிகள் குறிப்பாக விலக்கு பூச்சிகள், துணிகளை தாக்கும் பூச்சிகள், இத்தகைய பூச்சிகளை அழிப்பதற்காக டை எல்டரின் எனப்படும் வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு அல்லாமல் இவை கேரட், முட்டைக்கோஸ் ஆகிய காய்கறிகளின் வேர் அழுகல் நோயை ஏற்படுத்துகின்றது. இவ்வகையான பூச்சிக்கொல்லியை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதால் அல்சிமியர், பார்க்கின்சன் நோய் மற்றும் மூளை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இத்தகைய பூச்சிக்கொல்லி மருந்தினால் ஏற்படுகின்றது. இவற்றில் குறிப்பாக மோனோக்ரோட்டோபாஸ் என்கிற பூச்சி மருந்தினை பயிருக்கு நாம் தெளிக்கும் பொழுது அவற்றில் 50% வரை தாவரங்களிலே அவை தங்கிவிடுகின்றன. இவ்வகையான தாவரங்களை கால்நடைகள் உண்ணும்போது அவை அவற்றின் உள் உறுப்புகளை செயலிழக்க செய்கின்றது. நாம் உண்ணும் உணவானது பூச்சிக்கொல்லிகளால் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகின்றது என்றால், உண்ணும் உணவிலும் குடிக்கும் நீரிலும் பல்வேறு வகையான பூச்சிக்கொல்லிகள் அனுமதிக்கப்பட்ட அளவினை விட அதிகமாக நாம் சேர்ப்பதினாலும், பூச்சி மருந்துகள் நேரடியாக கலப்பதினாலும் நம் உடலுக்குள் செல்கின்றன. பூச்சிக்கொல்லிகள் மனிதர்களை பெரிதாக பாதிப்பதில்லை என்று நம்ப செய்வதற்காகவே நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளே அவை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பூச்சிக்கொல்லிகள் நம் உடலுக்குள் செல்வதால் அவை பாதுகாப்பானது எனவும் அதனால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என உறுதியாக கூற இயலாது. நாம் சாப்பிடும் உணவு முறையும் உணவு வகைகளும் ஒரு மனிதருக்கும் மற்றொரு மனிதருக்கும் ஒரு இடத்திற்கும் மற்றொரு இடத்திற்குமே வேறுபடுகின்றது. அவ்வாறு இருக்கையில் குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லியானது ஊட்டம் மிகுந்த ஒருவரை விரைவில் பாதிக்காமல் இருக்கலாம். எனினும் அவருடைய உடலில் இந்த பூச்சிக்கொல்லியின் விஷத்தன்மையை எதிர்க்கும் திறன் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் ஊட்டக்குறைவு உள்ளவர்களும் பூச்சிக்கொல்லியை எதிர்க்கும் திறன் இல்லாதவர்களாக இருப்பர். இவர்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள். மேலும் இதே வகையில் இரண்டு பூச்சிக்கொல்லிகள் ஒன்று சேரும்போது அவற்றால் ஏற்படும் விளைவுகளும் அதிகமாகவே உள்ளது. எல்லா உணவுப் பொருட்களிலும் பூச்சிக்கொல்லியின் எச்ச அளவு அதிகரித்துள்ளதாக நம் நாட்டில் தற்போது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. எனவே இயற்கையான முறையில் விவசாயம் செய்யவும் அதன் அடிப்படையில் பூச்சிகளை அழிக்கவும் வளமான ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை உண்டு நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதனால் விலங்குகளுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எஸ் மாரியப்பன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.